இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற தலைப்பிலே நாம் திரும்பமாக இன்றைக்கு நம்முடைய வேத பாடத்தை தொடர்கிறோம். இயேசுடைய சீஷர்கள் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு இயேசுதாமே கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்ன மத்தேயு 28:19-20 சொல்லப்பட்ட அந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மாபெரும் கட்டளையிலே மிகவும் உதாசீனப்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பகுதி என்று நான் நம்புகிறேன். ஆகவே நாம் இயேசு கற்பித்து கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நாம் பார்ப்பது நமக்கு நல்லது. அதன் மூலம் நாம் மாபெரும் கட்டளையினுடைய அதை நாம் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும். தேவனுடைய ஜனங்களை தேவன் எங்கே அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். ஆகவே கடந்த பகுதியிலே நாம் மத்தேயு 5:3-5 வசனங்களை பார்த்தோம். சரியான குணாதிசயங்களுடைய ஒரு மூன்று காரியங்களை பார்த்தோம். சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய காரியம், இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இவைகளை தம்முடைய சீஷர்களுக்கு தான் பேசினார். நாம் இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களால் மிச்சிக் கொள்ளப்படுவதில்லை. உலகத்தில் உள்ள ஜனங்கள் தொடர்ந்தே தன்னுடைய தேவையை உணர்கிற காரியத்தை அவர்கள் மெச்சிக் கொள்ளுகிறதில்லை. அவர்கள் சுய நம்பிக்கை சுய திறமைகளிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது உலகத்துக்கு பரவாயில்லை. மனித திறமை அது தேவைதான். உலகத்தில் இருக்கிறதான வியாபாரிகள் அல்லது பெருநிறுவன அதிபர்களுக்கு அதெல்லாம் தேவைதான். ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது ஆவியில் எளிமையுள்ள மனுஷன்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவான். தன்னுடைய பாவத்துக்கு என்று துயரப்பட்டு அழுகிறவர்கள் தான் ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்தப்படுவார்கள். தன்னுடைய உரிமைகளுக்கு என்று போராடாதவர்கள். இன்னும் வேறு விதத்தில் சொல்லப்போனால் தேவனுடைய வழி நம்முடைய வழிகள் அல்ல. தேவனுடைய வழிகள் இந்த உலகத்தினுடைய யோசனைக்கு மிகவும் எதிராக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சரியான குணாதிசயங்கள் உலக காரியங்களுக்கு மிகவும் நேர்மாறாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த மலைப்பிரசங்க கடைசியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த வழி நான் சொன்ன இந்த வழி மிகவும் குறுகலான வழி, வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொன்னார். ஆகவே இந்த வழிக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள் என்று நான் நம்புவதில்லை. லட்சக்கணக்கானவர்கள் பரலோகம் செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமை விரும்புகிறார்கள். ஆனால் இந்த மனப்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுடைய மனப்பான்மை பெற்றுக் கொள்வதற்கு அநேகர் விரும்புகிறதில்லை. மத்தேயு 5:6 வசனத்திலே பார்க்கலாம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக பசிதாகம் அடைகிறார்கள். இந்த உலகத்திலே ஜனங்கள் பசிதாகம் அடைகிற காரியங்கள் என்ன? பெரும்பாலான ஜனங்கள் ஆஸ்திக்காக, பணத்துக்காக, சௌகரியத்துக்காக, ஒரு சுகமான வாழ்க்கைக்காக, வீடு நிலங்களுக்காக, சமுதாயத்திலே நல்ல உயர்வு, நல்ல வேலை உயர்வு, வேலை இவைக்கெல்லாம் பிரியப்படுகிறார்கள். தங்களுடைய தோற்றத்தை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். கனத்தையும் சுகத்தையும் இந்த உலகத்தினுடைய இன்பத்தையும் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட அதைத்தான் நாடுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்த என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பசிதாகம் அடைகிறார்களா? பாவத்திலிருந்து விடுபட அவர்கள் பசிதாகம் அடைகிறார்களா? இது மிகவும் அரிதான ஒரு குணமாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொன்னார், இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆகவே நான் வெறு ஜனங்கள் தான் இந்த காரியத்திலே விருப்பமுடையவர்களாக இருப்பதை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறதில்லை. இது கூடாத காரியம் என்று சொல்லுகிறதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறதில்லை. இப்படியெல்லாம் யாரும் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள். உலக கிறிஸ்தவத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் நான் எதிர்பார்க்கிறேன். உலக பிரகாரமான கிறிஸ்தவர், உலக மதிப்பீடுகளை உடையவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். நான் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றே சொல்லுவேன். இயேசு கற்பித்த காரியங்கள் எல்லாம் மிகவும் கை கொள்ள முடியாத கட்டளை என்று சொல்கிறார்கள். அங்கேதான் இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கை கொள்ளும்படி கட்டளையிடுவதற்கு முன்பதாக அவர்களை சீஷராக்க வேண்டும் என்று சொன்னார். மனம் மாறின மனுஷன் யாரும் பரலோகத்துக்கு செல்ல விரும்புகிறவர்கள் எல்லாம் இவைகளெல்லாம் கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு மனுஷன் சீஷனா இருக்க வேண்டும் என்றால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், நான் அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புவான். ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருப்பதா, அப்படி என்னவென்று நான் பார்ப்பேன். என்னுடைய பாவத்துக்காக நான் அழ வேண்டுமா, என்னவென்று பார்ப்பேன். சாந்து குணம் உள்ளவர்களா இருக்கணுமா, உரிமைக்காக போராடக்கூடாதா, நீதியமே பசுதாக உள்ளவர்களா இருக்கணுமா, இதெல்லாம் எப்படி என்று நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுவான் ஒரு சீஷன். நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் என்றால் என்ன? உதாரணமாக நம்ம ஏதோ ஒரு சமயத்திலே நாம் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தாகம் அடையலாம், ஏதோ ஒரு சிற்றுண்டி சாப்பிட நாம் பசியா இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு எவ்வளவு கொடுக்க நீங்கள் விரும்புவீர்கள்? ஒரு 100,000 ரூபாய் என்றால் நீங்கள் அவ்வளவு தாகமா இருப்பீர்களா? அல்லது ஏதோ ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு 100,000 ரூபாய் வேண்டும் என்றால் கொடுப்பீர்களா? அந்த அளவுக்கு பசியா இருப்பீர்களா? பரவாயில்லை, எனக்கு வேணா, அந்த அளவுக்கு நான் பசி இல்லை, அந்த அளவுக்கு நான் தாகம் இல்லை என்று சொல்வீர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் வனாந்திரத்திலே ஒரு 7 நாட்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாயெல்லாம் வறண்டு போய்விட்டது, நீங்கள் தாகத்தினாலே மறிக்கப் போகிறீர்கள். அந்த சமயத்திலே ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க விரும்புவீர்கள், அதுதான் தாகம் அடைவது. நீங்கள் எந்த விலை கொடுத்தாகிலும் நீங்கள் ஒரு சாப்பாட்டை வாங்க விரும்புவீர்கள், ஏனென்றால் நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற பசிதாகம், ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த விலை கொடுத்தாலும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான பசிதாகத்தை குறித்தான் இயேசு பேசுகிறார். நாம் நமக்கு வசதியாக இருந்தால் நீதி செய்வதல்ல. பெரும்பாலான ஜனங்கள், சபையில உட்கார்ந்திருக்கிறவர்கள், பரிசுத்தத்தின் செய்தியை கேட்கிற ஜனங்களும் கூட, அவர்கள் பரிசுத்தம் அடைய விரும்புகிறார்கள். எப்பொழுது? அவர்களுக்கு அது வசதியா இருக்கும் பொழுது, அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை அது குலைத்து போடாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் விரும்பின பையனையோ பெண்ணையோ திருமணம் செய்ய அது தடையா இல்லாத பொழுது, அதற்கு அதிகமான விலைக்கிரம் செலுத்த தேவையில்லை என்கிற பொழுது அவர்கள் நீதி செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் கேட்கிற முதலாவது கேள்வி, நீதி செய்ய வேண்டுமா, என்ன விலை அதற்கு என்று கேட்கிறார்கள். ஒரு தாகமும் பசியும் உடைய ஒரு நபன் அந்த விலையே கேட்க மாட்டான். அந்த தண்ணியை எனக்கு கொடுங்கள், என்ன விலையாக நான் தருவேன் என்று சொல்லுவான். அதுதான் தேவனுடைய, தேவனை நம்முடைய முழு இதயமாய் தேடுவது என்று பொருள். தேவனை நாம் மற்றவர்கள் கண்டுபிடிக்கிற விதத்திலே நாம் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், ஒரு திருப்தி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியவில்லை என்றால் அனைவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை முழு இதயமாய் தேடுகிறதில்லை. நான் மிக மிக வெறு சில கிறிஸ்தவர்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். அநேக நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். நான் ஒரு 52 ஆண்டுகளாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாயிருக்கிறேன். நான் மிகச் சிலரை தான் நேர்மையாக இப்படி சொல்லக்கூடியவர்களை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் கர்த்தரிடத்திலே மிகவும் திருப்தியா இருக்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நான் திருப்தியா இருக்கிறேன். எப்படி இது சென்றிருக்கிறது என்பதை குறித்து நான் மிக சந்தோஷமா இருக்கிறேன். நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மிகச் சிலராகத்தான் இருக்கிறார்கள். அநேகர்கள் மிகவும் போரடிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது அவர்கள், ஆரம்பத்திலே அவர்கள் உற்சாகமாய் இருந்தார்கள், இப்பொழுது அவர்களுக்கு போர் அடிக்கிறது, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒருவேளை சபைகளுக்கு சென்று சாட்சி சொல்லி ஏழைகளுக்கு ஏதோ செய்கிற அந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் இயேசு சொன்ன அந்த காரியங்களை அதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய காரணம் என்ன? மனுஷனையும் தேவனையும் குறித்த காரியம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29:13 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தேவனை முழு இருதயமாக தேடாவிட்டால் என்ன? ஒரு அரை மனதாக தேடினால் என்ன? அல்லது முக்கால்வாசி மனதோடு தேடினால் எப்படி? அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தம் இல்லை. அதனால்தான் அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தேவனை கண்டுபிடிக்கிறதில்லை. அவர்களுக்கு ஒரு மதம் இருக்கிறது, கிறிஸ்தவம் என்ற மதம் இருக்கிறது. ஒரு சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் கொண்டிருக்கிறதான, அநேக காரியங்களை செய்கிறதான ஒரு கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. அவர்கள் இயேசுவை தம்முடைய தனிப்பட்ட நண்பராக அறியவில்லை. அவர்கள் கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, அவர்கள் கிறிஸ்தவ சபையிலே அங்கத்தினர் இருக்கிறார்கள், ஆனால் தேவனை அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் அறியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை முழு இதயத்தோடு தேடவில்லை. உலகத்தில் இருக்க காரியங்களை முழுமனதாக தேடலாம், தேவனை அவர்கள் முழுமனதாக தேடவில்லை. நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான் அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒருவர் சொல்கிறார், ஆண்டவர் சகோதர ஜாக் அவர்களே, நான் தேவனை முழு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் அவரை கண்டுபிடிக்கவில்லை. திருப்தி அடைவில் சொல்ல, இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அப்படி நிர்கதியாய் தேடவில்லை என்று சொல்லுவேன். இயேசு சொன்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமியிலே நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார் என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். ஆனால் அது அவருக்கு சுலபமானது அல்ல. எபிரேயர் 5 அதிகாரத்தை பார்க்கலாம். அவர் எப்படி சோதனையை சகித்தார், அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். அவர் அங்கிருந்து தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறவர் இயேசு என்று சொல்கிறது. அவர் தம்முடைய மாம்சத்தில் இருந்த நாட்களில், அது அவருடைய மாம்சத்தினுடைய கடைசி நாளில் அல்ல, அவர் அந்த மாம்சத்தில் இருந்த முழு நாட்கள் முழுவதும் 33.5 ஆண்டுகளும் அவர் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவர் ஏறெடுத்தார். விண்ணப்பங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் விண்ணப்பம், இது ஒரு பொதுவான ஜபம், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிற ஜபம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பம். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜபித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த உலகத்திலே ஜபம் பண்ணும் பொழுது பலத்த சத்தத்தோடு ஜபித்தார்? இயேசு அப்படி ஜபம் பண்ணினாரா? உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நேரம், நீங்கள் கண்ணீரோடு ஜபித்த நேரம் இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய பிள்ளை சுகமீனமாக இருக்கும்பொழுது ஜபித்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தீவிரமாக வேண்டும் என்றால் நீங்கள் சத்தமிட்டு ஜபித்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று இயேசு சத்தமிட்டு ஜபிக்கவில்லை. யாராவது மறித்திருந்தால் அப்படி ஒருவேளை நீங்கள் சத்தமிட்டு ஜபிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சமயங்களில் இயேசு ஜபிக்கவில்லை. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜபித்தார். மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ள பிதாவை நோக்கி அவர் ஜபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீதியின்மை பசுதாகம் கொள்வது என்றால் என்ன என்பதை இதில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துக்கு நீதி ஏதோ ஒரு தட்டிலே வைத்து கொடுக்கப்படவில்லை. அவர் அதற்கென்று போராட வேண்டியது, நம்மை போலவே அவர் போராட வேண்டியது. அவர் நம்மை போல மனுஷனாக இருந்தார், நமக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு சோதனையும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் அவர் சந்தித்தார். அந்த சோதனையிலே ஜெயிப்பதற்கு அதுதான் மரணத்தில் தம்மை ரட்சிக்க வல்லமையிலுள்ளவரை நோக்கி என்று ஜெபித்தார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் எந்த மரணத்தை குறித்து பயந்தார்? அவர் சரீரப்பிரகார மரணத்தை குறித்து பயப்படவில்லை. அவர் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதற்கு அவர் 1000 சிலுவைகளுக்கு அவர் செல்ல முடியும். அவர் மரணத்துக்கு பயப்படவில்லை. ரத்த சாட்சிகள் எத்தனையோ பேர் பாடிக்கொண்டு தங்களுடைய மரணத்தை சந்தித்தார்களோ. ஆகவே இயேசு மரணத்தை குறித்து பயப்படவில்லை, சரீர மரணத்தை குறித்து பயப்படவில்லை. இங்கே பார்க்கிறோம், அவர் கேட்கப்பட்டார், அவர் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரீரப்பிரகாரமான மரணம் என்றால் அவர் அது கேட்கப்படவில்லையே. ஆனால் அவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார். வேதம் சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் குறித்து சொல்கிறது. யாக்கோபு சொல்கிறார், பாவம் முடிவிலே மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய மரணம், அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படிதான் சோதனையிலே அந்த மரணம் வரக்கூடாது, அந்த மரணத்தை ஆவிக்குரிய மரணத்தினுடைய வாசனை கூட வரக்கூடாது என்றுதான் ஜபித்தார். எவ்விதத்திலாகிலும் அந்த சோதனையிலே நான் மரணம் வந்துடக்கூடாது, என்னுடைய மனப்பான்மையிலே பேச்சிலே செய்கையிலே பாவத்தினுடைய வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அளவுக்கு நிர்கதியாய் நின்று விரும்பினபடினாலே, பிதாவுக்கு முழுமையுமா பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்பினதினாலே அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். நாசரேத் ஊரிலே 30 வருடம் அவர் வாழ்ந்த பொழுது, 30 வருடமாய் தன்னுடைய 3.5 வருட ஊழியத்திலும் அந்த நாட்களிலே, பிதாவே நான் ஒருபோதும் பாவம் செய்ய விரும்பவில்லை, வேறு வகையில் சொல்லப்போனால் நான் ஒருபோதும் என்னுடைய சுயசித்தத்தை செய்ய விரும்பவில்லை என்று ஜெபித்தார். அவர் போராடி ஜெபித்தார். கித்செமனே தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார். என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல ஆண்டவரே என்று ஜெபித்தார். அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது அவருடைய பயபக்தி நிமித்தம். ஆகவே பயபக்தி, தேவ பயம் என்பது என்ன? தேவ பயத்தினுடைய ஒரு அடையாளம், தேவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பிரியப்படுத்தாமல் போய்விடக்கூடாது என்று ஜபம் பண்ணுவீர்கள். அவர் அப்படி ஜபித்ததினாலே அவர் கேட்கப்பட்ட, அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. அதுதான் நாம் ஏன் பாவம் செய்கிறோம் என்பதற்கு காரணம், நாம் அந்த அளவுக்கு அதிலிருந்து ரட்சிக்கப்படும்படி நாம் ஜபிக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவபக்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ரகசியத்தை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் இங்கே ஒரு வாக்குத்தம் கொடுக்கப்படுகிறார்கள், அப்படி நீங்கள் பசிதாகம் அடைந்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அடுத்த வசனத்துக்கு நாம் செல்லலாம். சரியான மனப்பான்மை, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் மன்னிப்பை உள்ளடக்கியிருக்கிற ஒரு மனப்பான்மை. நம்மை துன்புறுத்தினவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது. இரக்கத்திலே, இரக்கத்தை குறித்து வேதம் இரண்டு காரியங்களையும் குறித்து பேசுகிறது. சமாரிய மனுஷன் தன்னுடைய பிறனை நேசித்தவன் யார் என்று ஆண்டவர் கேட்டார். அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லியிருக்கிறது. உதவி செய்கிற காரியமும் இரக்கத்திலே அடங்கியிருக்கிறது. இரக்கத்தினுடைய ஒரு பகுதி அது. இரக்கத்தின் இன்னொரு பகுதி ஜனங்களை மன்னிப்பது. ஆண்டவர் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். நாம் எங்கள் பர்வத்தில் இருக்கிற பிதாவே, நாங்கள் பிறருடைய பாவங்களுக்கு மன்னிக்கிற அதே விதத்திலே எங்களுக்கும் மன்னியும் என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்த பாவத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கும்படி சொல்லிக் கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் அதே விதத்திலே என்னை மன்னியும் என்று நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, நான் மற்ற நபரை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட என்ன மெய்யாக கேட்கிறேன்? என்னையும் நீ மன்னியாதரும் என்றுதான் நான் கேட்கிறேன். அதை உணர்கிறீர்களா? நான் இந்த நபரை நான் மன்னிக்கவில்லை, அதே போல என்னையும் மன்னியும். நான் அந்த மனிதனை மன்னித்து விட்டேன், ஆனால் ஒரு கசப்பு வைத்திருக்கேன். அதே போல நீரும் எனக்கு மன்னித்து ஒரு கசப்பு வைத்துக் கொள்ளும் என்று நான் தான் ஜெபிக்கிறோம். நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது இப்படி நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல என்னை மன்னியும் என்று சொல்லும்போது என்ன கேட்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? நாம் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களா இருந்தால் தேவன் நமக்கு இரக்கமுள்ளவர்களா இருப்பார். நாம் நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கமில்லாது இருந்தால் தேவனும் உங்களுக்கு இரக்கமில்லாது இருப்பார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்மை ஏதோ ஒரு விதத்திலே துன்புறுத்தின, கேடு செய்த நபர்களை குறித்து இரண்டு காரியங்கள் உருவாகும். ஒன்று இரக்கத்தினுடைய மனப்பான்மை, இன்னொன்று நியாயத்தீர்ப்பின் மனப்பான்மை. பரிசுத்த ஆவியானவர் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நம்முடைய மாம்சம் கடினமாயிருக்கும்படி தேவன் அவர்களை நியாயந்திருக்கும்படி விரும்புகிறது. யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இரக்கம் காட்டாத, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன், அவனுக்கு நமக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. விசுவாசிகள் மீது மிகப்பெரிய நியாயத்தீர்ப்பு உண்டாகும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள். யாக்கோபு 2:13 நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டம் என்று சொல்லுது. என்னுடைய மனதுக்குள்ள போராட்டம் இருக்கிறது. நான் இரக்கம் காட்ட வேண்டுமா, நியாயத்திற்கு வேண்டுமா? நியாயத்தீர்ப்பு விட இரக்கம் முந்திக்கொள்ள வேண்டும். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய காரியம்தான் ஜனங்களிடத்திலே பழி வாங்குவது. ரோமர் 12 சொல்லுகிறது, ஒருபோதும் நீ பழி வாங்காதே. ரோமர் 12:19. ஏனென்றால் அது தேவனுடைய வேலை. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆகவே உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ பழி வாங்கக்கூடாது, இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்மை செய்ய வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் மற்றவர்களை மன்னிக்காதிருக்கும் பொழுது நம்மை தேவன் மன்னிக்க மாட்டார். இயேசு அந்த கர்த்தருடைய ஜெபத்திலே மத்தேயு 6:15 அதை திரும்பமாக சொல்லுகிறார். மத்தேயு 6:15 மிகவும் தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்களுடைய பிதா, நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், தேவன் உங்கள் தப்பிதங்கள் மன்னியாதிருட்டார் என்று சொன்னால் ஒருவேளை அது வெளியில் இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இங்கே மத்தேயு 6:15 உங்களுடைய பிதா உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறது. இங்கே விசுவாசங்களை குறித்தான் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், தேவன் உங்களுடைய பிதாவா இருக்கிறார். நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால், மற்றவருடைய மன்னியாவிட்டால் உங்கள் பிதா மன்னிக்க மாட்டார். நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னியாவிட்டால் எப்படி பல்லவ ராஜ்யத்தை பிரவேசிப்பீர்கள்? நீங்கள் மரித்த பிறகு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? மற்றவர்களை மன்னிக்காதபடி நீங்கள் மறித்தீர்கள் என்றால் நித்திய நித்தியமாக நரகத்துக்கு தான் போவீர்கள் என்பதை குறித்து எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய பாவம் பூமியில மன்னியாதபடிக்கு பரலோகத்தில் செய்ய முடியாது. இப்பொழுதே அது மன்னிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மற்றவர்களுக்கு மிகவும் முக்கியம். மற்றவர்களுக்கு ஏதோ நீங்கள் தயவு பாராட்டவில்லை, உங்களுக்கே தயவு பாராட்டிக் கொள்கிறீர்கள். பிறகு ஆறாவது சரியான மனப்பான்மை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 6:8 மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அநேக காரியங்களை தேவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு காண்பிக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான சுத்தத்தினுடைய குறைச்சலுக்காகத்தான் நாம் தேவனை காண முடியவில்லை. கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று சொல்கிறார் லூக்கா 11:11. இயேசு விளக்கை குறித்து பேசும் பொழுது நம்முடைய சரீரத்தினுடைய விளக்கை குறித்து பேசுகிறார். லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தில் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் குருடா இருந்தா எப்படி இருக்கும் என்று கண்ணை மூடிக்கொண்டு பாருங்கள். வெளியில வெளிச்சம் இருக்கிறது, அது உங்களுக்குள்ளாக வர முடியாது, நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. சரீரத்தின் விளக்கு கண். என்னுடைய கண் கேட்ராக்ட் நோயினால் பாதிக்கப்பட்டால் எதையும் பார்க்க முடியாது. உங்களுடைய முழு சரீரமும் வெளிச்சமாயிருந்தால் 36 முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அந்த விளக்கு மனசாட்சி. அந்த மனசாட்சி தெளிவாய் வைத்துக் கொள்ளென்றால் இருதயத்திலே வெளிச்சம் பிரவாகித்து வரும் தேவனை நாம் பார்க்க முடியும். உங்களுடைய மனசாட்சி தூய்மையாக வைத்துக் கொள்ள கவனமா இல்லாதபடினாலே மனம் திரும்பவில்லை, மற்றவர்களிடத்தில் ஒப்புரவாகவில்லை, அப்பொழுது அந்த கண் மங்கலாகிறது, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய பார்வை இழந்து போகிறது. ஜனங்களுக்கு மண்டை முழுக்க வேத அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்கள் தேவனை பார்க்கிறதில்லை. அவர்கள் மூளை அறிவு இருக்கிறது, ஏனென்றால் அவருடைய இருதயத்திலே சுத்தம் இல்லை. இது நம்முடைய எல்லா சூழலிலும் தேவனை பார்ப்பதையும் இது குறிக்கிறது. இந்த வசனத்தை இந்த விதத்திலும் பார்க்க முடியும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை என்னுடைய எல்லா சூழலிலும் நான் என்னால் பார்க்க முடியும். என்ன அவர் செய்கிற எல்லாவற்றிலும், அவர் சொல்லுகிற எல்லாவற்றிலும், மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீமையிலும் தேவனை நான் பார்க்க முடியும். அதை வைத்து என்னுடைய நன்மைக்கென்று அப்படி பார்க்க முடியும். இயேசுவை பாருங்கள், அவர் தேவ மிகவும் தீமையான காரியம் அவருக்கு நிகழ்ந்த போது கூட அதிலே இயேசு தேவனை பார்க்க முடிந்தது. அந்த ரோம போர்ச்சவர்கள் கெத்செமனேயில் வந்து அவரை பிடிக்க வந்தார்கள். பேதுரு காண முடிந்ததெல்லாம் யூதாஸ் ஒரு துரோகி காட்டிக் கொடுக்க வந்தவன். ரோம சோல்ஜர்கள் தன்னுடைய எஜமானை பிடிக்க வந்திருக்கிறார்கள் என்பதை தான் பேதுரு பார்த்தார். ஆனால் இயேசு, இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இதிலே நான் பானம் பண்ணுவேன் நினைச்சேன். அதே தான் கெத்செமனேயில் இயேசு சொன்னார். அந்த கப்பை கொண்டு வந்து கொடுத்த போஸ்ட்மேன், தபால்காரர் வேண்டுமானால் யூதாசா இருக்கலாம், ஒரு அந்த போஸ்ட்மேன் தபால்காரர் ஒரு தீமையான மனுஷனா இருந்தால் என்ன, உங்களுக்கு அன்பானவர்களிடத்திலிருந்து தான் அந்த பாத்திரம் வந்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அப்படி சிறைபிடிக்கப்படுவதையும் சிறுமைப்படுத்தப்படுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனை எல்லாவது சூழ்நிலையும் பார்த்தார். ஏனென்றால் அவருடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம் என்றால் ரோமர் 8:28 மற்றவர்கள் நமக்கு எதை செய்தாலும், தீமை செய்தாலும், எல்லாம் நம்முடைய நன்மைக்கென்றே நடைபெறும். நாம் அங்கே தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய இருதயம் தூய்மையா இருக்கிறது. இதுதான் இருதய தூய்மையை நாடுவதனுடைய அருமையான ஆசீர்வாதம். இயேசுவை நாம் மிக தெளிவாக வேதத்திலே பார்க்க முடியும். அநேக வேதத்தை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவர்கள் ஒரு உபதேசத்தை பார்க்கிறார்கள், உபதேசத்துக்காக சண்டை போடுகிறார்கள். ஆனால் நம்முடைய இருதயம் சுத்தமாயிருந்து நம்முடைய மனக்கண் தூய்மையாயிருந்தால் அதே வேத பகுதியிலே நாம் மற்றவர்கள் உபதேசத்தை பார்க்கையிலே நாம் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுனுடைய மகிமையை பரிசுத்தாவின் நமக்கு காண்பிப்பார். அது நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக இழுத்துக் கொள்கிறது. அதன் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக அவரை தொடர்ந்து பின் செல்ல முடியும். இந்த நாம் பார்த்த இந்த மூன்று நல்ல மனப்பான்மைகளை மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுவோம். நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மிகவும் தாகமடை முழுமையாக சுத்தமாக இருப்பதற்கு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மற்ற ஜனங்கள் என்ன செய்தாலும் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் பாக்கியவான்கள். தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்க மிகவும் நாடுவது. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லா சமயங்களிலும் தேவனை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையிலே சூழ்நிலையிலே எல்லாவற்றும் தேவனை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, திரும்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய மனதை இந்த சத்தியங்களை பார்க்கும்படி, தெளிவாக பார்க்கும்படி எங்கள் மனதை மறுரூபப்படுத்துவீராக. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மை நாம் பின்பற்ற முடியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.